ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 11, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாப்தாதாவினால் நேசிக்கப்பட்டு நினைவு செய்யப்படுவதற்கு சேவாதாரி ஆகுங்கள். உங்கள் புத்தி இந்த ஞானத்தால் நிறைந்திருக்கும் பொழுது நீங்கள் அதை மற்றவர்கள் மீது பொழிய வேண்டும். கேள்வி: முகில்கள் மழை பொழிவதற்கு நிறைந்தும் தயாராக இருந்தும் எந்த போதையால் அதை பொழிய இயலாமல் உள்ளது? பதில்: சரீர உணர்வு என்னும் அனாவசியமான போதை இருக்குமாயின் நிறைந்துள்ள முகில்கள் அப்பால் கொண்டு செல்லப்பட்டுவிடும். அவர்கள் மழை பொழிந்தாலும் கூட சேவை செய்வதற்கு பதிலாக அவ சேவையையே செய்கின்றனர். பாபா மீது அன்பு இல்லாது விட்டாலோ அல்லது அவருடன் யோகம் செய்யாது விட்டாலோ அவர்களிடம் ஞானம் இருந்தாலும் அவர்கள் வெறுமையாக இருப்பது போன்றே இருக்கும். அத்தகைய வெற்று முகில்களால் எவ்வாறு பலருக்கும் நன்மையளிக்க முடியும்? ஓம் சாந்தி. இப்பொழுது ஒரு சில முகில்களை எஞ்சியுள்ளன. மழை குறைவடையும் பொழுது முகில்கள் கடலின் மேல் கலைந்து செல்கின்றன. அவை வெறுமையாகின்றன. அதே போன்று இங்கும் முகில்களாகிய நீங்கள் குளிர்ச்சி அடைகின்றீர்கள். தாங்களும் புத்துணர்ச்சி அடைந்து பின்னர் சென்று மற்றவர்கள் மீது பொழிவார்களோ முகில்களாவார். மழை பொழியாத ஒருவரை முகிலென அழைக்க முடியாது. இவர்கள் ஞான முகில்கள், அவையோ நீர் முகில்களாகும். ஞான முகில்கள் தங்கள் பருவகாலத்தின் பொழுதே வருகின்றனர். அவர்கள் வந்து தங்களை புத்துணர்ச்சி ஊட்டி பின்னர் சென்று மற்றவர்களையும் புத்துணர்ச்சி ஊட்டுகின்றனர். முகில்களும் வரிசை கிரமமானவை. சில மிகவும் கடுமையாக பொழிகின்றன. மழை பொழிந்து வாடிப்போன தாவரங்களை புத்துணர்ச்சி ஊட்டுவது முகில்களின் கடமையாகும். முழுமையான இந்த ஞானத்தை கொண்டவர்களால் மறைந்திருக்க முடியாது. அவர்களுக்கு பாபாவின் வழிகாட்டல்களும் தேவைப்படாது. அவர்களே முகில்கள். அவர்கள் தங்களை நிரப்பி பின்னர் மற்றவர்கள் மீது பொழிவதற்காகவே வருகின்றார்கள். மிகவும் கடினமான வறண்ட நிலமாக காணப்படும் இடங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று அவற்றை பசுமையாக்க வேண்டும். மகாரதி குழந்தைகள் அனைத்து நிலையங்களையும் மிக நன்றாக அறிவார்கள். எந்த நிலையங்கள் இன்னமும் பின்தங்கி நிற்கின்றன, எந்த நிலையங்களின் சில குழந்தைகளுக்கு அதிக புயல்கள் வருகின்றன என்பவற்றை அவர்கள் அறிவார்கள். மகாரதி சேவாதாரி குழந்தைகள் இதனை மிக நன்றாக அறிவார்கள். பாபா எப்பொழுதும் கூறுகின்றார், சேவாதாரி குழந்தைகளுக்கு எனது அன்பையும் நினைவுகளையும் வழங்குங்கள். நல்ல முகில்கள் சேவைக்கு செல்வார்கள். கண்காட்சிகளில் அனைவரும் ஒரே விதத்தில் விளங்கப்படுத்துவதில்லை. கீதையின் கடவுள் அசரீரியான பரம்பிதா பரமாத்மாவே அன்றி சரீரதாரியான ஸ்ரீகிருஷ்ணர் அல்ல என்பதே பிரதான விஷயமாகும். விளங்கப்படுத்துவதற்கு மிக சிறந்த வழிமுறை தேவைப்படுகிறது. எவ்வாறு சென்று மற்றவர்களை விழித்திழச் செய்வது என்பது பற்றி நீங்கள் நாள் முழுவதும் சிந்திக்க வேண்டும். அனைவரும் கார் இருளில் உள்ளனர். இரு தந்தையரை பற்றி தொடர்ந்தும் அனைவருக்கும் அன்புடன் விளங்கப்படுத்துங்கள். ஒருவர் எல்லைக்கு உட்பட்ட தந்தையும் மற்றவர் எல்லையற்றவரும் ஆவார். எல்லையற்ற தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவர் என்று அழைக்கப்படுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புத்தியை விவேகத்தை பெற்றுள்ளீர்கள். உலக மக்கள் பெருமளவு ஆடம்பரத்தை கொண்டிருந்தாலும் அவர்களின் புத்திகள் கல்லை போன்றது. தந்தை கூறுகின்றார், தங்களை சாதுக்கள் என்று அழைப்பவர்களையும் நான் ஈடேற்ற வேண்டியுள்ளது. அவர்களுக்கும் படைப்பவரையோ அல்லது படைப்பையோ தெரியாது. சத்யுகத்தில் இந்த ஞானம் மறைந்துவிட்டிருக்கும். எவ்வாறாயினும் எவருக்குமே இது தெரியாது. இந்த ஞானம் சமய நூல்களில் இல்லை. அவற்றின் மூலம் எவராலுமே சத்கதியை பெற முடியாது. கீதைக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. எவ்வாறாயினும் அது பக்தி மார்க்கமாகும். தந்தையே தூய்மையாக்குபவர். அவர் இங்கே அமர்ந்திருந்து உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். எனவே ராஜ்யத்திற்கு நிச்சயமாக புதிய உலகம் தேவைப்படுகிறது. தந்தை மாத்திரமே வந்து உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். நீங்கள் இப்பொழுது இதை அறிவீர்கள். அவர் முன்னைய கல்பத்தில் விளங்கப்படுத்தவர்களுக்கே இப்பொழுது மீண்டும் ஒரு முறை விளங்கப்படுத்துகின்றார். அப்பொழுதே அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எல்லா நேரமும் அதே யுத்தம் இடம்பெறும் என்றில்லை. அது 8 முதல் 10 வருடங்கள் வரை நீடித்து பின்னர் நிறுத்தப்பட்டுவிடும். நாடகத்தின்படி உருவாக்கப்பட்ட குண்டுகள் வெறுமனே வைத்திருப்பதற்காக அல்ல. தூய்மையற்ற மனிதர்களின் மரணம் இடம்பெறாமல் சத்யுகம் வர முடியாது. எவ்வாறு அமைதி நிலைநாட்டப்படுகிறது என்பதையும் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அமைதியை நிலைநாட்டி உலகை மேன்மையாக்குவது தந்தையின் பணி மாத்திரமே ஆகும். தந்தை கூறுகின்றார், உங்களின் புத்தியின் யோகத்தை மற்ற அனைவரிடமிருந்தும் துண்டித்து அதனை ஒரே ஒருவருடன் தொடர்பு படுத்துங்கள். உங்கள் சொந்த சரீரம் உட்பட கண்ணுக்கு புலப்படுகின்ற அனைத்துடனும் உங்களுக்குள் உள்ள தொடர்பை துண்டித்து விடுங்கள். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும், எனவே வீட்டை நினைவு செய்யுங்கள். இது மரண பூமி என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் அமரத்துவ பூமிக்கு செல்வதற்காக அமரத்துவ கதையை கேட்கின்றோம். தேவர்கள் தெய்வீக குணங்களுடைய மனிதர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அத்தகைய ஒருவர் கூட இங்கிருக்க முடியாது. அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி அதிக அளவு அவதூறு செய்தி எழுதியுள்ளனர். அவர்களின் புத்தியில் எதுவுமே பிரவேசிப்பதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது மிக நன்றாக முயற்சி செய்து தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். தெய்வீக குணங்கள் என்றால் என்ன என்பதும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் நிச்சயமாக முற்றிலும் விகாரமற்றவர்கள் ஆக வேண்டும். இதுவே பிரதானமானதும் முதன்மையானதுமான நற்குணமாகும். எவ்வாறு தூய்மையற்றவர்கள் சகல இடங்களிலும் தூய்மையானவர்களின் முன்னால் தலைவணங்குகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். சத்தியுகத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்கள் என்பதால் அங்கு ஆலயங்கள் கிடையாது. அவர்கள் பூஜிப்பவர்கள் ஆகும் பொழுது ஆலயங்களை கட்டுகிறார்கள். தூய்மையற்றவர்களாக இருந்தவர்கள் பின்னர் தூய்மையானவர்கள் ஆகின்றார்கள். இது பல பிறவிகளின் இறுதி பிறவியாகும். தந்தை கூறுகின்றார், இப்பழைய உலகையும் இப்பழைய சரீரங்களையும் மறந்துவிடுங்கள். இப்பழைய உலகம் இப்பொழுது முடிவடைய வேண்டும். அது அழிக்கப்படுவதற்கு அதிக நேரம் எடுக்காது. இப்பழைய உலகம் செல்வம் செழிப்பு பொக்கிஷங்கள் போன்றவை அனைத்தும் அழிவடைய உள்ளன. இன்னும் சில நாட்களே எஞ்சி உள்ளன. இப்பழைய உலகம் அழிக்கப்பட உள்ளது என்பதை உலகிலுள்ள எவருமே அறிய மாட்டார்கள். நீங்கள் அனைவருக்கும் இதை கூறுகின்றீர்கள். ஆனால் அவர்களும் அந்த நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் இவற்றை கடவுளின் வாசகங்களாக கருதும் பொழுதே அவை அனைத்தும் அவர்களின் புத்தியில் இருக்க முடியும். தந்தை குழந்தைகளான உங்களுக்கு கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்களாக கருதி உங்களின் தந்தையான என்னை நினைவு செய்யுங்கள். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவரே சகல ஆத்மாக்களினதும் தந்தையாவார். அனைவரும் சகோதரர்கள். சொர்க்கத்தில் சகோதரர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர். கலியுகத்திலோ சகோதரர்கள் அனைவரும் சந்தோஷமற்று உள்ளனர். சகல ஆத்மாக்களும் இப்பொழுது நரகவாசிகளாக உள்ளனர். ஆத்மாக்கள் மட்டும் இருக்க மாட்டார்கள், அவர்கள் சரீரங்களையும் கொண்டிருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். இதற்கே முயற்சி தேவை. இது உங்களின் மாமியார் வீட்டிற்கு செல்வது போன்றதல்ல. பரம்பிதா பரமாத்மாவே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதில் நீங்கள் முதலில் நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுதே இந்த ஸ்திதி உறுதியாக இருக்க முடியும். ஷிவ் பாபா இந்த சரீரத்தின் மூலம் உங்களுக்கு கற்பிக்கவே இங்கு வருகின்றார். நாங்கள் இந்த சரீரங்களின் மூலம் அதை கேட்டு அதை கிரகிக்கின்றோம். நாங்கள் சரீரங்களை நீக்கி எங்களது சமஸ்காரங்களுக்கு ஏற்ப வேறொன்றை எடுக்கின்றோம். இது இராணுவத்தில் இருப்பவர்களை பற்றி பாபா கூறும் உதாரணத்தை போன்றது. அவர்கள் யுத்தம் புரியும் சமஸ்காரங்களை தங்களுடன் எடுத்து செல்வதனால் தங்கள் அடுத்த பிறவியிலும் அங்கேயே ஈர்க்கப்படுகின்றார்கள். நீங்கள் இப்பொழுது தந்தையின் சமஸ்காரங்களை அறிவீர்கள். அசரீரியான எல்லையற்ற தந்தை எத்தகைய சமஸ்காரங்களை கொண்டிருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் மனித உலக விருட்சத்தின் விதை ஆவார். அவரே தூய்மையாக்குபவரும் ஞானக்கடலும் ஆவார். அவரே வந்து எங்களை தூய்மையாக்குகின்றார். தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். உங்கள் பல பிறவிகளுக்குரிய பாவங்கள் அழிக்கப்படும். இல்லாது விட்டால் பெருமளவு தண்டனை கிடைப்பதுடன் எந்த அந்தஸ்தையும் பெறவும் முடியாது. பாபா மிக இலகுவான பாதையை உங்களுக்கு காட்டுகின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவர் கூறுகின்றார், மன்மனாபவ். இந்த கூற்றும் கீதையில் உள்ளது, ஆயினும் அதன் அர்த்தம் புரிந்து கொள்ளப்படவில்லை. தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். உங்கள் சரீரத்தையும் அனைத்து ஷரீரம் சார்ந்த சமயங்களையும் துறந்து உங்களை ஆத்மாக்களாக கருதி பரம்பிதா பரமாத்மாவான என்னை நினைவு செய்யுங்கள். நினைவு யோக அக்னி எனவும் அழைக்கப்படுகிறது. யோகம் என்பது ஒரு பொதுவான வார்த்தை, இதுவும் கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை புகுத்தியதால் கார் இருளினை உருவாக்கி உள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது அது உங்கள் கற்பனையே என அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஓர் ஆஸ்தியை கோர அவர்கள் விரும்பவில்லை. முதலில் எல்லையற்ற தந்தையே, தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் என்பதையும் அவரே எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். புதிய நபர் ஒருவர் இந்த நம்பிக்கையை உடனடியாக கொண்டிருப்பது அசாத்தியமாகும். சில புதியவர்கள் விவேகிகளாக இருப்பதனால் அவர்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. சிலரோ இங்கு வருவதையே விரும்புவதில்லை. அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. அது அவர்களின் புத்தியில் புகுவதே இல்லை. பல பிரம்மா குமார்கள் குமாரிகள் உள்ளனர். எனவே அவர்கள் நிச்சயமாக தந்தையிடமிருந்து தங்கள் ஆஸ்தியை பெற்றிருக்க வேண்டும். இது ஒரு குடும்பம். பிரம்மா குமார்களும் குமாரிகளும் என்றே பெயர் எழுதப்படுவதால் இது ஒரு குடும்பமாகும். பிரஜாபிதாவின் குடும்பம் மிக பெரியது. இருப்பினும் இது எவருடைய புத்தியிலும் இருப்பதில்லை. உங்கள் இலக்கும் குறிக்கோளும் என்ன என்று எவரேனும் உங்களை கேட்டால் வெளியில் உள்ள பெயர் பலகையில் எழுதப்பட்டுள்ளதை அவர்களுக்கு கூறுங்கள். பிரஜாபிதா பிரம்மா குமார்களும் குமாரிகளும். எனவே இது ஒரு குடும்பமாகும். நாங்கள் எங்களது பாட்டனாரிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றோம். ஷிவ் பாபா பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் மூலம் படைப்பை படைக்கின்றார். எனவே அவரே படைப்பவர். அவர் சொர்க்கத்தை படைக்கின்றார். எனவே அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு நிச்சயமாக சொர்க்க ஆஸ்தியை கொடுப்பார். எனவே இது ஒரு குடும்பமாகும். இங்கு தந்தையும் புத்திரர்களும் புத்திரிகளும் பாட்டனாரும் உள்ளனர். பிரம்மாவும் அத்துடன் சிவனும் உள்ளனர். அவரே படைப்பவர். அவர் அசரீரியானவர். எனவே அவர் எவ்வாறு குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்களின் ஆஸ்தியை கொடுக்கின்றார்? அவர் பிரம்மா மூலமே உங்களின் ஆஸ்தியை உங்களுக்கு கொடுக்கின்றார். இதை மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்துங்கள். அவர்களிடம் கூறுங்கள், இது உங்கள் தந்தையின் வீடு. இது ருத்ரரின் ஞான யாகம் என்றும் அழைக்கப்படுகிறது. நாங்கள் பிராமணர்கள். தந்தையை தவிர எவராலும் ராஜயோகம் கற்பிக்க முடியாது. கீதையில் கூறப்படுகிறது, மன்மனாபவ், அதாவது சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். எனவே நாங்கள் அந்த ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே நினைவு செய்கின்றோம். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் பாடுகின்றனர், பாபா நீங்கள் வரும்பொழுது நான் என்னை அர்ப்பணித்து உங்களுக்கு சொந்தமாகுவேன். ஆத்மாவாகிய நான் இந்த சரீரத்தை நீக்கி உங்களுடனேயே திரும்புவேன். நான் உங்களுக்கு சொந்தமாகும் பொழுது நிச்சயமாக உங்களுடனேயே திரும்புவேன். ஒரு பெண் திருமணம் செய்ததும் தனது மணவாளனுடன் செல்கின்றாள். மணவாளனாகிய சிவன் கூறுகின்றார், நான் உங்களை இந்த துன்பத்திலிருந்து விடுவித்து சந்தோஷ பூமிக்கு அழைத்து செல்வேன். பின்னர் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் சொந்த முயற்சிகளுக்கு ஏற்ப ராஜ்யத்தை ஆட்சி செய்வீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு இந்த ஞான செல்வத்தை கிரகிக்கின்றீர்களோ அதற்கு ஏற்ப உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். இளம் புத்திரிகள் சேவை செய்கின்றனர். அவர்கள் பெரும் கல்விமான்களுக்கும் பண்டிதர்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டியுள்ளது. எனவே பெரும் ஆர்வம் இருக்க வேண்டும். மல்யுத்தத்தில் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் மல்யுத்தம் செய்வதற்கு சவால் விடுகிறார்கள். சேவாதாரி குழந்தைகள் சௌகரியமாக உறங்கக்கூடாது. ஓய்வெடுப்பது பாவமாகும். தங்களை மகாரத்திகளாக கருதுபவர்கள் சௌகரியமாக சந்தோஷத்தில் உறங்கக்கூடாது. சேவைக்காக சதா எங்கும் பயணம் செய்யுங்கள். இப்பொழுதெல்லாம் பாபா பல கண்காட்சி பட தொகுதிகளை செய்விக்கின்றார். முக்கிய பிரமுகர்களை அழையுங்கள். இப்பொழுது இல்லாதுவிட்டாலும் அவர்கள் பின்பு எப்பொழுதாவது வருவார்கள். தொடர்ந்தும் சாதுக்கள் புனிதர்கள் மகாத்மாக்களை விழிப்படைய செய்யுங்கள். எவ்வாறாயினும் அவர்களுடன் பேசுபவர் ஒரு மகாரத்தியாக இருக்க வேண்டும். தந்தையை நேசிக்காதவர்களும் அவரை நினைவு செய்யாதவர்களும் வெறும் முகில்களைப் போன்றவர்கள். அவர்களால் என்ன செய்ய முடியும்? கற்றவர்களின் முன்னால் கற்காதவர்கள் தலைவணங்குவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு கற்றுள்ளீர்கள் என்பதை உங்கள் ஒவ்வொருவராலும் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் செய்யும் சேவையிலும் அது காண்பிக்கப்படும். முகில்கள் நிரம்பியிருந்தும் மழையை பொழியாது விட்டால் அம்முகில்களால் என்ன பயன்? ஒவ்வொருவரது புரிந்துணர்வும் அவருக்கே உரியது. ஷரீர உணர்வின் பயனற்ற போதை இருக்குமாயின் உங்கள் உயர்ந்த அந்தஸ்து சதா காலத்திற்குமாக இழக்கப்பட்டுவிடும். பாபா சேவை செய்வதில் அதிக அளவு ஆர்வத்தை கொண்டுள்ளார். அரசாங்கத்திற்கு விளங்கப்படுத்தி மனிதர்களை தேவர்களாக மாற்றும் இந்த ஆன்மீக சேவையை நாங்கள் செய்வதற்கு ஒரு மண்டபத்தை அவர்களிடம் கேளுங்கள். தந்தை உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க வந்துள்ளார். எவ்வாறாயினும் நீங்கள் சாதுரியமாக விளங்கப்படுத்த வேண்டும். எவ்வாறு சொற்பொழிவு ஆற்றுவது என்பதை அறியாதவர்களால் விளங்கப்படுத்த இயலாது. அவர்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறமாட்டார்கள். சேவை செய்பவர்கள் ஓர் அந்தஸ்தை பெறுவார்கள். பாரதத்திற்கும் இவ்வுலகிற்கும் இந்த ஞானமின்றி நன்மை இல்லை என முக்கிய பிரமுகர்களுக்கு எழுதுங்கள். கல்வியே பிரதானமானது. லக்ஷ்மியும் நாராயணரும் தங்கள் கல்வி மூலமே தங்கள் அந்தஸ்தை பெற்றார்கள். அவர்கள் தங்கள் முன்னைய பிறவியில் ராஜயோகத்தை கற்றார்கள். நாங்களும் இப்பொழுது இதனை இங்கு கற்கின்றோம். ஒரு பாடசாலையில் உள்ள மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட பரீட்சை எழுதிய பின்னர் ஏதோ ஒன்றாக ஆகுவார்கள் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் பெறும் இந்த ஞானம் இந்த உலகத்திற்கானதல்ல. உங்கள் எதிர்கால 21 பிறவிகளுக்கான வெகுமதியை உருவாக்குவதற்கே நீங்கள் கற்கின்றீர்கள். அம்மக்களோ இந்த பிறவியில் சந்தோஷத்தை பெறுவதற்காக கற்கின்றார்கள். எனவே அந்த லௌகீக கல்வியையும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த கற்பித்தல்களையும் பெறுங்கள். இதில் எதை பற்றியும் பயப்பட அவசியமில்லை. நீங்கள் ஏன் இந்த ஆன்மீக ஞானத்தை கற்கக்கூடாது? நீங்கள் படங்களை எடுத்து சென்று மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு கூறுங்கள், இந்த ஞானம் அனைவருக்கும் அத்தியாவசியமானது. எவ்வாறாயினும் சில குழந்தைகள் இன்னமும் உஷாராகவும் சுறுசுறுப்பாகவும் இல்லை. அவர்கள் தங்கள் தொழில்களிலும் பொறுப்புகளிலும் அகப்பட்டுள்ளார்கள். யாராவது பந்தனத்தில் இருந்து விடுதலையாகி இருப்பின் அவர் சேவையில் மும்முரமாக ஈடுபட வேண்டும். அனைவரும் ஸ்ரீமத்தை பின்பற்ற மாட்டார்கள். மாயை இடையில் பெருமளவு குழப்பங்களை விளைவிக்கின்றாள். சில குழந்தைகள் பெருமளவு ஆர்வம் கொண்டுள்ளார்கள். ஆயினும் சென்று பலருக்கு நன்மை பயக்கின்ற போதை அவர்களுக்கு இல்லை. நீங்கள் இப்பொழுது வளர்ந்து விட்டாலும் ஏன் இன்னமும் மூச்சு திணறுகின்றீர்கள் என்று பாபாவும் அதிசயப்படுகின்றார். பாரதத்தை ஈடேற்ற வேண்டும் என நீங்கள் கூறலாம். நாங்கள் உண்மையான சேவை செய்து மனிதர்களை தேவர்களாக மாற்ற வேண்டும். சிலரிடம் அந்த போதை இல்லாததை பார்த்து பாபா மிகவும் வியப்படைகின்றார். இதனாலேயே பாபா கூறுகின்றார், நீங்கள் ரஜோ புத்தியை கொண்டுள்ளீர்கள். உங்களுக்கு மிக நல்ல வாய்ப்பு இருக்கிறது. தங்கள் ஞானத்தை பற்றி பெருமளவு ஆணவத்தை கொண்டவர்களும் உள்ளனர். அவர்கள் தொடர்ந்தும் பெருமளவு அவசேவையை செய்கின்றார்கள். வெள்ளமும் வெள்ளத்தை வைத்திருக்கும் பையுமே அறியும். ராகு கிரகணத்தின் சகுனங்கள் உள்ளன. வியாழ திசை நீக்கப்பட்டு பின்னர் அங்கு ராகு கிரகணத்தின் சகுனங்கள் உள்ளன. ஒரு நிமிடம் அவர்கள் மிக நன்றாக முன்னேறுகிறார்கள். அடுத்த நிமிடம் தீய சகுனங்களால் அவர்கள் வீழ்கின்றார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மிகுந்த தைரியசாலிகளாக இருக்க வேண்டும். நீங்கள் முதல் அடியை எடுத்து பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் நிச்சயமாக இந்த பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குவோம். நரகவாசிகளை சொர்க்கவாசிகள் ஆக்குவதும் சீரழிந்தவர்களை மேன்மையானவர்கள் ஆக்குவதுமே உங்கள் தர்மமாகும். பாபா உங்களை மிகவும் போதையுடையவர்கள் ஆக்குகின்றார். ஆனால் குழந்தைகளான உங்களில் வரிசை கிரமமாகவே போதை எழுகிறது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, பந்தனத்திலிருந்து விடுபட்டு பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்யுங்கள். ஆன்மீக சேவை செய்து மனிதர்களை தேவர்களாக மாற்றுங்கள். உங்கள் ஞானம் பற்றிய ஆணவத்தை கொண்டிருக்காதீர்கள். ஆன்மீக போதையை பேணுங்கள். இரண்டு, உங்கள் புத்தியில் நம்பிக்கையை கொண்டிருந்து முதலில் உங்கள் ஸ்திதியை பலமானதாக ஆக்குங்கள். உங்கள் சரீரம் உட்பட நீங்கள் பார்க்கின்ற அனைத்திலிருந்தும் விலகி ஒரே ஒரு தந்தையுடன் மாத்திரம் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் நீங்கள் செய்வதையும் பேசுவதையும் ஒத்ததாக ஆக்குகின்ற உண்மையான சேவையாளராகி அதனால் நல்ல தரமுள்ள சேவையை செய்வீர்களாக. நீங்கள் பேசுவதை முதலில் செய்வதில் எப்பொழுதும் கவனம் செலுத்துங்கள். எதையாவது கூறுவது இலகுவானது, ஆனால் அதை செய்வது கடினமாக இருக்கும். கடின உழைப்பின் பலன் நல்லதாக இருக்கும். ஆனால் நீங்கள் மற்றவர்களிடம் எதையாவது செய்யும்படி கூறிவிட்டு நீங்களே அதை செய்யாது விட்டால் சேவையுடன் கூடவே அவசேவையையும் பார்க்க முடியும். இது அமிர்தத்திற்குள் ஒரு துளி நஞ்சு போடப்பட்டால் அந்த அமிர்தமும் நஞ்சாக ஆகிவிடுவதை போன்றதே ஆகும். இந்த முறையில் நீங்கள் எவ்வளவு சேவை செய்தாலும் ஒரு சிறிய தவறு அந்த சேவையை முடித்துவிடும். எனவே அனைத்திற்கும் முதலில் உங்களில் கவனம் செலுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் உண்மையான சேவையாளர் எனப்படுவீர்கள். ஸ்லோகம். வேற்றுமையில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு பாழாகி போன எதையும் சரிப்படுத்துவதே அனைத்திலும் மிகப்பெரிய சிறப்பியல்பாகும். அவ்யக்த இஷாரா, தூய்மையற்றதன் விதையை முடித்து முற்றிலும் சுத்தமானவராக ஆகுங்கள். உங்களின் கனவுகளில் அல்லது எண்ணங்களில் தூய்மையின்மை என்ற விகாரம் குழப்பாத போது நீங்கள் இரட்டை அகிம்சாவாதிகள் எனப்படுவீர்கள். இலகுவாகவும் இயல்பாகவும் சதா சகோதரத்துவத்தை உணர்ந்தவராக இருங்கள். அதாவது நினைவின் சுரூபமாகுங்கள். உங்களின் சம்பூர்ணமான சதோப்பிரதான் ஸ்திதியிலிருந்து ஒருபொழுதும் கீழே வராதீர்கள். கீழே வந்து தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள். உங்களின் ஆதியான நற்குணம் மிக்க ஆத்மாவாக இருக்கும் சக்தி வாய்ந்த ரூபத்திலிருந்து கீழே வருவது என்றால் அது பாவக்கணக்கில் சேமிக்கப்படும். ஓம் சாந்தி.